நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் வேளாண்மை பெருமக்களே. இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம முன்னாடி வந்து பாரம்பரிய முறையில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கிற அந்த முறையில் தான் நம்ம வந்து விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம கொஞ்ச காலமாக அந்த க்ரீன் ரெவல்யூஷனால் இந்த மோனோபோலியாக வந்து நம்ம தனிப்பயிர்களை வந்து சாகுபடி செஞ்சு நம்மளோட சாகுபடி செலவை அதிகப்படுத்திக்கிட்டோம். ஆனால் அதனால் நம்மளோட வருமானம் வந்து குறைஞ்சிருச்சு. சாகுபடி செலவெல்லாம் எப்படி அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னம்னா, நம்ம ஒவ்வொரு பொருளுக்கும் சாகுபடி செய்கிறக்கும் நம்ம முதல்ல பார்த்திங்கன்னா முன்னே வந்து விதைகளை தான் வந்து ஃபஸ்ட்டு இன்புட்டு. அந்த விதைகளில் வந்து நம்ம வெளியே வந்து காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தது அதுக்கான உரங்கள், அடுத்தது அதுக்கான பயிர் பாதுகாப்பில் பார்த்திங்கன்னா களைக்கொல்லிகள், பூச்சிக்கொல்லிகள், அந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒவ்வொன்றுக்கு காசு நம்ம வந்து நம்ம கையிலேருந்து கொடுத்து செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பண்டைய முறைகளில் பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் பயிர் சாகுபடி பண்ணுறாங்கன்னா அதில் ஊடு பயிர்கள் பார்த்திங்கன்னா மிளகாய், தக்காளி, கொட்டமுத்து அப்படிங்கிற கேஸ்டர், இந்த மாதிரி சேனக்கிழங்கு, இந்த மாதிரி பயிர்கள்லாம் சாகுபடி பண்ணிக்குவாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு ஊடு பயிர்களோட வருமானமும் அந்த மெயின் கிராப்புக்கான சாகுபடி செலவுக்கு வந்துடும். இப்போ சேனக்கிழங்கு பார்த்திங்கன்னா அந்த மஞ்சளுக்கான வெட்டுக்கூலி, இதுக்கெல்லாம் இந்த வேக்காடு பண்ணுறக்கு பாலிஷ் பண்ணுறதுக்கான செலவு, சாகுபடி செலவை ஏற்றுக்கும். இப்போ மிளகாய் பார்த்திங்கன்னா அதுக்கான களை எடுக்கிறதுக்கு, பயிர் பாதுகாப்புக்கான செலவெல்லாம் மிளகாய் ஏற்றுக்கும். தக்காளி பார்த்திங்கன்னா அந்த நடவு முறைகளுக்கு, பார் பிடிக்கிறதுக்கு, உழவுக்கு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் செலவுகளுக்கு அது ஈடுகட்டிக்கும். உரங்கள் பார்த்திங்கன்னா முன்னையெல்லாம் கால்நடைகள் நிறைய வச்சுருந்தோம், அந்த கால்நடைகளோட சாண எருவுக்களை வந்து உரங்களாக பயன்படுத்திக்கிட்டோம். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம கையிலிருந்து நம்ம வந்து ரூபாயை வந்து நம்ம அதிகமாக செலவு பண்ணிக்கல. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எதுக்கு எடுத்தாலும் நம்மளோட கையிலேருந்து பணமாக வந்து நம்ம எல்லாத்தையும் விரயம் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கோம். எந்த ஒரு விதை மஞ்சள் வாங்குறனாலும் நம்ம காசு போட்டு வாங்குகிறோம், உரங்கள் வாங்குறனாலும் காசு, பூச்சி மருந்து, களைக்கொல்லிகள், எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இன்கம் இல்லாமல் நாம் தனிப்பட்ட முறையாக வந்து காசு வந்து செலவு பண்ணிகிட்டு வரோம். இந்த முறைகளை செஞ்சுட்டு வர்றதுனால நம்மளோட வருமானங்கள் வந்து குறைஞ்சிட்டு வருது, முட்டுவலி செலவுகள் வந்து அதிகமாயிட்டு வருது. ஆனால் இந்த முறையை விட்டுட்டு கர்நாடகாவில் வந்து ஒரு விவசாயி வந்து சதானந்தம் அப்படின்ட்டு இன்டர்கிரேட்டட் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு முறையில் செஞ்சுருக்காரு, ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்ட்டு. அவர் எப்படி பண்ணியிருக்காருனாங்க, அவரோட மொத்த நில அளவு பார்த்திங்கன்னா 2.3 ஹெக்டர் தான். அந்த அளவுலேயே அவர் வந்து அந்த நிலத்தை வந்து ஒருங்கிணைந்த பண்ணையத்துக்கு மாற்றிருக்காரு. எப்படி செஞ்சுருக்காருன்னு பார்த்திங்கன்னா, அவரோட நிலத்தில் வந்து ஒரே ஒரு போர்வெல் மட்டும் இருக்குது, அதில் 1.25 மட்டும் க்ரீன் ஹவுஸு பாலி ஹவுஸை பண்ணியிருக்காரு. அப்புறம் அதில் 0.125 அளவுக்கு வந்து நர்சரி நாற்று பண்ணை வச்சுருக்காரு. அப்புறம் வந்து ஒரு ஸ்டோரேஜ் பண்ண ஒரு பண்ணை குட்டை ஒன்று வச்சுருக்காரு. அப்புறம் வெர்மி கம்போஸ்ட்டு மண்புழு உரம் தயாரிப்பு, கம்போஸ்ட்டு உரம் தயார் பண்ணுற ஷெட்டு வந்து ஒரு 4 வச்சுருக்காரு. அப்புறம் அசோலா வளர்ப்புக்கு ஒரு 2 யூனிட் வச்சுருக்காரு, பயோகேஸ் யூனிட் வச்சுருக்காரு. அப்புறம் கால்நடைகள் ஒரு 4 கால்நடை வச்சுருக்காரு, ஆடுகள் வச்சுருக்காரு, அப்புறம் டாக் ப்ரீடிங் வச்சுருக்காரு, நாய்ப்பண்ணை ஒன்று வச்சுருக்காரு. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு அவரோட ஃபார்மை சுற்றியும் பார்த்திங்கன்னா பல ஆண்டுகள் பலனளிக்கக்கூடிய மரங்களை நட்டு வச்சுட்டார். தேக்கு மரம், சில்வர் ஓக்கு, குமிழ் மரம், இந்த மாதிரி மரங்களை வந்து சுற்றி வர பார்டர் கிராப்பாக பண்ணிக்கிட்டார். அதுலேயே பார்த்தீங்கன்னா எலுமிச்சம் மரம், போமோக்ரானட்டு, அப்புறம் தென்னை மரங்கள், சப்போட்டா, முருங்கை, கிரேப்ஸு, பப்பாயா, ஜாக்ஃப்ரூட்டு, இந்த மாதிரி பழ மரங்களை எல்லாம் வந்து பார்டர் கிராப்பாக பண்ணிக்கிட்டார். உள்ளார பார்த்திங்கன்னா அவர் வந்து காய்கறி சாகுபடி பண்ணுறக்கு ஒரு ஏரியாவும், நர்சரிக்காக ஒரு ஏரியா, தீவனப்பயிர்கள் மாடுகளுக்கான தீவனப்பயிர்களுக்காக ஒரு ஏரியா, பாக்கு கொஞ்சம் வச்சுருக்காரு, அப்புறம் வெர்மி கம்போஸ்ட் யூனிட்டு, அப்புறம் தன்னோட வீடு, அதுலேயும் ஒரு சின்ன ஒரு கடை மாதிரி ஒன்று இது பண்ணிக்கிட்டாரு, நம்மளோட உற்பத்தி பொருள்கள்லாம் விற்கிறதுக்காக ஒரு சின்ன கடை, இது எல்லாமே அவரோட ஃபார்மில் அமைச்சிக்கிட்டார். அமைச்சிக்கிட்டு பார்த்திங்கன்னா அவர் வந்து டெய்லி இன்கம் வர்றக்கான என்னென்னலாம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக வந்து பூக்களை வந்து உற்பத்தி பண்ணிக்கிறார். பூக்கள், காய்கறிகள், அப்புறம் வந்து கீரை வகைகள், இதெல்லாம் வந்து டெய்லி சேல்ஸ் பண்ணிக்கிற மாதிரி. அப்புறம் 15 ஒருக்கா வருமானம் வர்ற மாதிரி பார்த்திங்கன்னா பால் இதனால், அப்புறம் வெஜிடபிள்ஸ் காய்கறிகள்னால, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு 15 ஒருக்க வருமானம் வருது. டெய்லி வருமானம் வர்றது பார்த்திங்கன்னா பூக்கள், காய்கறிகள், கீரை வகைகள்லாம். பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா வந்து பால் வியாபாரம் பண்ணுறதுனால காய்கறிகள் விற்கிறனாலலாம் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா, மூணு மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா பார்த்திங்கன்னா வெர்மி கம்போஸ்ட்லாம் சேல்ஸ் பண்ணிக்கிறது, தேங்காயெல்லாம் பறித்து வியாபாரம் பண்ணிக்கிறது, மிளகாய், ஆடு வளர்ப்புனால் வரக்கூடிய வருமானங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அந்த மாதிரி இதில். அப்புறம் வருஷமான காய் காய்க்கிறது பார்த்திங்கன்னா மேங்கோ, கொய்யா, சப்போட்டா, பாக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆண்டுகளுக்கான வருமானங்கள். அப்புறம் லாங் டேர்ம் கிராப்னு பார்த்திங்கன்னா மரங்கள் வந்து சில்வர் ஓக்கு, தேக்கு, குமிழ் இந்த மாதிரி மரங்களை வந்து ஆண்டு வருமானங்கள்லாம் பண்ணிக்கிட்டார். அப்புறம் தன்னோட உற்பத்தி பொருள்களெல்லாம் வந்து மில்க் சொசைட்டியில், லோக்கல் மார்க்கெட்டில், அப்புறம் கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கில், சஃபல் அந்த மாதிரி இதில் இருக்கிறதெல்லாம் போய் அவர் கம்யூனிகேஷன் பண்ணிக்கிட்டு அவர் அங்கே வியாபாரம் பண்ணிக்கிட்டாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா அவரோட வருமானம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு கூடி வந்திருக்கு அப்படின்ட்டா, அவர் வந்து 2003-2004 வந்து இந்த மாதிரி இன்டர்கிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டத்தில் செஞ்சுக்கல. அப்போ பார்த்திங்கன்னா அவரோட கிராஸ் இன்கம் வந்து 3.6 லட்சமாக இருந்திருக்கு, நெட் இன்கம் வந்து 2.6 லட்சம். ஆனால் இப்போ அவரோட வந்து நெட் இன்கம் பார்த்திங்கன்னா 12.1 லட்சம், கிராஸ் இன்கம் வந்து 18.3 லட்சரூபா வந்திருக்கு. அவர் என்ன இப்போ குறிக்கோளை செஞ்சுட்டு வராருனாங்க, ஒரு சென்ட் பூமியில் நம்மளால் மேக்ஸிமம் ப்ரொடக்டிவிட்டி என்ன பண்ண முடியும், உற்பத்தி திறனை எப்படி அதிகப்படுத்தி நம்ம அதிலேருந்து அதிகப்படியான வருமானத்தை எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு. இப்போ அவரோட டார்கெட் பார்த்திங்கன்னா ஒரு சென்டில் பார்த்திங்கன்னா 5-7000 ரூபா வரைக்கும் நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது அவரோட டார்கெட்டாக பண்ணிட்டு வந்துருக்கார். 5000 ரூபாயிலேருந்து 7000 ரூபா இருக்கும். நாமளும் அவரை போலயே வந்து இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணையம் திட்டத்தில் நம்ம விவசாயம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கும் கை நிறைய வருமானம் கிடைக்கும், கம்மியான சாகுபடி செலவில் உயர்வான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்மளுக்கு ஆண்டு பயிர்கள்லாம் செஞ்சிடறோம், பல்லாண்டு பயிர்களான மரங்கள்லாம் பண்ணியிருக்கோம், அது நம்ம நீண்ட நாள் கழித்து அதெல்லாம் மிகச்சிறந்த ஒரு வருவாய் ஈட்டி தரும். இந்த திட்டத்தில் நம்ம வந்து சாகுபடி செஞ்சு நம்மளோட பூமியை அமைச்சிக்கிட்டோம்னா நம்மளுக்கு நில வளமும் நல்லாயிருக்கும், நீர் வளமும் நல்லாயிருக்கும், நிறையா மக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி இருக்கும், நம்ம அண்டையில் இருக்கிற மக்களுக்கே வந்து நம்ம ஒரு மார்க்கெட்டை உருவாக்கி கொடுத்த மாதிரியும், நல்ல தரமான பொருட்களை அவங்களுக்கு சப்ளை பண்ண மாதிரியும் இருக்கும். இப்போ நம்மளோட அவங்கவிங்க ஊருக்கு தகுந்த மாதிரி, பூமிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த இன்டர்கிரேட்டட் ஃபார்மிங்கை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ எப்படின்னா, இப்போ ஓரளவுக்கு தான் நீர் வளம் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து மானாவாரி பயிர்களுக்கான முக்கியத்துவத்தை அதிகமாக கொடுக்கலாம். இப்போ கொஞ்சம் கடலை சாகுபடி பண்ணிக்கலாம், எண்ணெய் வித்து பயிர்கள், இப்போ எள் இந்த மாதிரி பயிர்கள் சாகுபடி பண்ணிக்கிட்டு ஆடு வளர்ப்பை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம், அப்புறம் கொஞ்சம் கோழி வளர்ப்பு செஞ்சுக்கலாம், அப்புறம் அதுக்கு ஆடுகளுக்கான தீவனங்கள் அந்த இடத்துக்கு என்ன மாதிரி தீவன பயிர்கள்லாம் சாகுபடி செஞ்சுக்க முடியுமோ அதை செஞ்சு அதோட உற்பத்தி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து குதிரை வளர்ப்பு மேலே ஆர்வமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி நீங்கள் வந்து குதிரை வளர்ப்பை கூட வந்து ஒரு குதிரை ஒரு நிறையா வச்சுக்கிட்டு கூட அதில் ப்ரீடிங் பண்ணி அதில் குட்டி கூட வியாபாரம் பண்ணி இன்றைக்கி எல்லாத்துலேயும் நல்ல டிமாண்ட் இருக்குது. இல்லை மீன் வளர்ப்பில் அதிகமாக வந்து, இப்போ மீன் பார்த்திங்கன்னா எல்லா வகை மீனும் ஒரே மாதிரி வளராது. இப்போ ஒரு 10 அடி உயர தண்ணி இருக்குன்னா ஒரு சில மீன் பார்த்திங்கன்னா ஒரு 8 அடி மட்டத்தில் வளரும், ஒரு சில மீன் பார்த்திங்கன்னா அந்த 6 அடி மட்டத்தில் வளரும், ஒரு சில மீன்கள் பார்த்திங்கன்னா டாப் லெவலில் ஒரு 3 அடி 2 அடிக்குள்ள வளரும். நீங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணி நம்மளோட தண்ணியோட அளவு எவ்வளோ, நம்மளோட அந்த பாண்டோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மீனை வந்து டிசைன் பண்ணிக்கிட்டு நீங்கள் எந்தெந்த மீன் எவ்வளோ எவ்வளோ வேணும் அதெல்லாம் நீங்கள் அந்தந்த துறை சார்ந்து அதுக்கான அறிவு தேடலெல்லாம் நீங்கள் போய் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து உங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இப்போ பல தொழில்களையும் சேர்ந்து ஒருங்கிணைச்சு நீங்கள் வேளாண்மை முறைகளை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த மாதிரி திட்டத்தில் வந்து வேளாண் பெருமக்கள் தன்னோட பூமி அமைச்சிக்கிட்டு விவசாயம் செஞ்சு மிக அதிகமான வருமானத்தை எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக வாழும்படி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி.
வேளாண் பெருமக்களே, ஒருங்கிணைந்த பண்ணையம் பற்றி நீங்களாம் நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களில் பல பேர் அதை செஞ்சுக்கிட்டும் இருப்பீங்க. இன்னைக்கு கோபி வட்டம் கூகலூர்லேருந்து வந்திருந்த KP செந்தில்குமார் அவங்க சமீபத்தில் தான் சந்தித்த ஒருங்கிணைந்த விவசாயம் செய்கிற விவசாயினுடைய அனுபவங்கள் அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது, அதனால் அவர் எவ்வளோ தூரம் லாபம் அடைகிறாரு அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் வந்து நம்மக்கிட்ட சொன்னாங்க. ஒருங்கிணைந்த பண்ணையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பயிரையோ அல்லது ரெண்டு பயிரையோ மட்டும் சாகுபடி செஞ்சுட்டு ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பயிரினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் கிடைக்காம போகிறத விட நமக்கு இருக்கிற நிலத்தை ஒன்றோட ஒன்று தொடர்புடையது மாதிரி பல செயல்பாடுகளாக அமைச்சுக்கிட்டோன்னாக்க ஒரு பயிர்லேருந்து நமக்கு சரியான வருமானம் கிடைக்கலைன்னா கூட மற்ற பயிர்களோ அல்லது மற்ற தொழிலோ நமக்கு அதை ஈடுகட்டுற மாதிரி ஒரு வருமானத்தை கொடுத்துட்ருக்கோம். இந்த அனுபவத்தை தான் நேரில் பார்த்துட்டு வந்து செந்தில்குமார் அவங்க நமக்கு எடுத்து சொன்னாங்க. இவங்க சொன்ன இந்த விவரங்கள்லாம் கேட்குறதுக்கும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. இதெல்லாம் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள். ஒருங்கிணைந்த பண்ணையம் பற்றின உங்களுடைய அனுபவங்கள் அல்லது கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம நேர்களோட பகிர்ந்துக்கோங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கும் நம்முடைய வானொலி பற்றி இன்னும் நிறைய விவரங்கள் அறிஞ்சிக்கிறதுக்கும் 0422243105 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3 அப்படிங்கிற முகவரிக்கு கடிதங்கள் எழுதுங்க. மின்னஞ்சல் மூலமாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு DEE@TNAU.AC.IN அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரியை பயன்படுத்துங்கள்.